الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய எனதருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்றைய நமது இந்த மார்க்க விளக்க வகுப்பில் நாம் பிரயாணத் தொழுகையின் சட்டங்களை பற்றி ஒரு சில செய்திகளை உங்களுக்கு விளக்கலாம் நினைக்கின்றோம். மனிதனுடைய வாழ்வில் பிரயாணம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரயாணம் பல நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படுகின்றன. நாம் எப்போதும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்காக நன்மையை நாடி நமது பிரயாணங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு செய்து தந்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், நாம் கடந்த நூற்றாண்டை எடுத்து பார்ப்போம் என்றால் அதற்கு முன்னர் இப்படி நாம் பின்னோக்கி செல்கின்ற போது இந்த பிரயாணத்தில் அவர்களுக்கு இல்லாத பல வசதிகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எவ்வளவுதான் நவீன வசதிகள், நவீன வாகனங்கள், விமானத்தில் பயணம், கடல் பயணம், இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த வசதி வாய்ப்புகள் மாறலாமே தவிர மார்க்கம் கற்றுத்தந்திருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒருவர் ஒட்டகத்தில் பயணித்தாலும் இப்போது நவீன காலத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களில் அல்லது விமானத்தில் அல்லது கடல் பிரயாணம் எதில் பயணித்தாலும் அவர் ஓதக்கூடிய துஆ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆதான். அதை யாராலும் மாற்ற முடியாது. நான் விமானத்தில் பயணிக்கின்றேன், எனக்கு ஒரு விசேஷமான துஆவை இதற்காக சொல்லித்தாருங்கள் என்று யாரும் கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலே அமர்ந்து பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது எந்த பிரார்த்தனையை செய்தார்களோ அதே பிரார்த்தனை தான், நாம் எவ்வளவு நவீனமான வாகனத்தில் பயணித்தாலும் அதே பிரார்த்தனை தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுதான் மார்க்கம். எனவே இன்று சிலர் சில வாதங்களை முன்வைத்து இந்த சட்டதிட்டங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். அது அவர்களுடைய அறிவீனம். உதாரணமாக, அன்று ஒட்டகத்திலே பயணத்தை மேற்கொண்டார்கள், அதில் பல சிரமங்கள் அசௌகரியங்கள் இருந்தன. இன்று நமக்கு பிரயாணத்தில் எந்த கஷ்டமும் இல்லை, சிரமமும் இல்லை, அசௌகரியங்கள் இல்லை, நாம் ஏசி வாகனத்திலே பயணிக்கின்றோம். இப்படி செல்கின்ற போது நாம் ஏன் தொழுகையை சுருக்க வேண்டும்? நாம் பிரயாணிப்பது நமது சொந்த வாகனத்தில், நாம் விரும்பிய இடத்தில் நமக்கு இறங்கி தொழுது கொள்ளலாம். ஏன் தொழுகையை சேர்த்து தொழ வேண்டும்? ஏன் தொழுகையை சுருக்க வேண்டும்? இப்படியான கேள்விகள் என்பது அவர்களுடைய மார்க்க அறிவின்மையைத்தான் காட்டுகிறது. இந்த சலுகைகளை பொறுத்தவரையில், இந்த சலுகைகள் மார்க்கம் நமக்கு வழங்கிய சலுகைகளாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது குறிப்பிடுகின்றான், 4வது அத்தியாயத்தினுடைய 101வது வசனத்தில், வைதா துரப்தும் ஃபில் அர்தி ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மின ஸலாஹ் இன் ஹிஃப்தும் அன் யஃப்தினகுமு அல்லதீன கஃபரு இன்னல் காஃபிரீன கானூ லகும் அதுவும் முபீனா. நீங்கள் பூமியிலே பிரயாணம் செய்யும் போது காஃபிர்கள் உங்களுக்கு விஷமம் செய்வார்கள் என்று நீங்கள் பயந்தால், அப்போது நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது. நிச்சயமாக காஃபிர்கள் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாக இருக்கிறான். அப்ப இந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற போது பிரயாணத்தை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பூமியில் பிரயாணிக்கின்ற போது காஃபிர்கள் உங்களுக்கு விஷமம் செய்வார்கள் என்றால் என்று வருகிறது. அப்படி காஃபிர்கள் உங்களுக்கு ஏதாவது தீங்கிழைக்கும் போது நீங்கள் தொழுகை என்ன செய்யலாம்? சுருக்கிக் கொள்ளலாம் என்று இந்த வசனத்தில் இடம்பெறுகிறது. அப்ப இந்த வசனத்தை நாம் படிக்கும் போது, இது வெறுமனே பிரயாணத்தை மாத்திரம் குறிப்பிடவில்லை, மாற்றமாக அந்த பிரயாணத்தில் எதிரிகளுடைய அச்சுறுத்தல்கள் இருக்கும் போதுதான் தொழுகையை சுருக்கலாம் என்றுதானே குறிப்பிடப்படுகிறது. அப்ப உங்களுக்கும் எனக்கும் எழுகின்ற இந்த சந்தேகம் நபித்தோழர்களுக்கும் எழுந்தது. ஒரு தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் வந்து இந்த வசனத்தை ஓதி காட்டி விளக்கம் கேட்கிறார்கள். இந்த வசனத்திலே நீங்கள் காஃபிர்களுடைய அச்சுறுத்தல்களை பயந்தால் என்று வருகிறது என்று அவர்கள் சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இந்த கேள்வியை நான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், உங்களுக்கு என்ன சந்தேகம் எழுந்ததோ, ஏதோ உங்களை வியப்பில் ஆழ்த்தியதோ, அதே போன்று என மக்கள் எல்லாம் இப்போது அச்சமற்று இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் எனக்குள்ளும் இந்த கேள்வி எழுந்தது. நான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதை பற்றி கேட்டேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு வழங்கிய பதில் என்னவென்றால், சதகத்துன் தஸத்தக அல்லாஹு பிஹா அலைக்கும் ஃபக்பலு சதகதா, அதாவது இது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ஒரு தர்மமாகும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ஒரு தர்மமாகும், இந்த தர்மத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளித்தார்கள். உதாரணமாக நீங்க வந்து என்ன செய்றீங்க, உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து பணத்திலிருந்து ஒருத்தருக்கு போய் என்ன செய்றீங்க, சதக்கா கொடுக்கறீங்க, தர்மம் செய்றீங்க. அப்படி சதக்கா தர்மம் செய்கின்ற போது அதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உங்களுக்கு எவ்வளவு வேதனை ஏற்படும், உங்களுக்கு எவ்வளவு கவலை ஏற்படும், கொஞ்சம் எண்ணி பாருங்க. அல்லாஹு தஆலா நமக்கு தருகின்ற சதக்காக்களை நாம் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அது நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற, அவனுக்கு நாம் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற முறையாது? நிச்சயமாக இல்லை. அல்லாஹ்வுக்கு நாம் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறோம், அதில் நாம் உண்மையாளர்கள் என்று சொன்னால் நாம் எல்லா இடங்களிலும் அனைத்து இடங்களிலும் நாம் அவனுக்கு வழிபட வேண்டும், அவனுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ஒரு சதக்கா தர்மம். இந்த வசனத்தை ஓதி விளக்கம் கேட்டபோது அவங்க சொன்ன பதில் அதுதான், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ஒரு சதக்கா தர்மம், இதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான இன்றைய இந்த வாதங்கள், இந்த நவீன உலகில் வசதி வாய்ப்புகளோடு கூடிய வாகனங்கள், இப்படியான வாதங்கள் எல்லாம் அர்த்தமற்றது என்பதை நாம் என்ன செய்வோம், இதிலிருந்து புரிந்து கொள்வோம். இது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய சதகா, தர்மம். நாம் பிரயாணம் என்று வந்து விட்டால் அந்த பிரயாணத்தில் அசௌகரியம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது சொகுசான பயணமாக இருக்கலாம். அது பிரயாணம் என்று வந்து விட்டால் மார்க்கம் ஒரு பிரயாணிக்கு வழங்கிய சலுகைகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன், அல்லாஹ் வழங்கிய சதகா, அல்லாஹ் வழங்கிய தர்மம். அதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறுக்கக்கூடாது. மறுப்பது என்பது நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக ஒருபோதும் அது மாறாது. சிலர் என்ன செய்வாங்க, நாம் அதிகப்படியாக நமது தக்வாவை, இறையச்சத்தை நாம் வெளிப்படுத்தப் போகின்றோம் என்று சொல்லி சில பொழுதுகள் என்ன செய்வாங்க, இப்படியான சிரமங்களை தங்களுக்கு எடுத்துக்கொண்டு அதை ஒரு உச்சகட்ட ஈமானாக, தக்வாவாக நினைப்பார்கள். ஆனால் அது பிழையானதே. நபிவழிக்கு அங்கு மாற்றம் செய்யப்படுமாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பார்க்கிறார்கள், ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்கு வெளியே வெயிலில் நின்றவராக, யாருடனும் பேசாமல் அவர் இருக்கிறார், நின்றவாறே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பற்றி விசாரிக்கிறார்கள். அப்போது நபி தோழர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அவர் நேர்ச்சை செய்திருக்கிறார், நின்றவராக, வெயிலில், யாருடனும் பேசாமல், நோன்பு நோற்பதற்கு அவர் நேர்ச்சை செய்திருக்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பாராட்டினார்களா என்றால் இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், அவரை பள்ளிக்குள் வந்து அமருமாறு சொல்லுங்கள், அவருக்கு நோன்பை மாத்திரம் பூர்த்தி செய்யுமாறு சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டார். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, சிலர் வீணான சிரமங்களை தங்கள் மீது சுமத்தி கொண்டு மார்க்கத்துடைய காரியங்களை செய்ய முடியாமல் போகின்ற பல சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கிறோம். சில பொழுதுகளில் இந்த பிரயாணத்திலே வந்து தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய இந்த சட்டம் தெரியாத பலர், அல்லது சட்டம் தெரிந்தும் அதை நிறைவேற்றுவதற்கு அவங்களுடைய மனம் என்ன செய்யவில்லை, அதை விரும்புவதில்லை, இப்படியான பலருக்கு தொழுகைகள் கலா, அதாவது அந்த நேரம் தவறி போயிருக்கிறது. புஹரையும் அசரையும் அவருக்கு சேர்த்து தொழுவதற்கு முற்படுத்தி அல்லது பிற்படுத்தி தொழுவதற்கு மார்க்கம் அவருக்கு சலுகை வழங்கி இருக்கின்ற போது, அது அல்லாஹ் வழங்கிய சதகா, அதை அவர் ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, அல்லது அது அவருக்கு ஒரு குறையாக தெரிகிறது, நான் உரிய நேரத்தில் தான் நிறைவேற்றுவேன் என்று முடிவு செய்து பலருக்கு அந்த தொழுகைகள் தவறிப்போன பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அப்ப இது ஒரு பெரும் குற்றமா இல்லையா? தொழுகை அதற்குரிய மார்க்கம், அதற்குரிய வழிகாட்டல்களை வழங்கியும் அதை ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது அறியாமையின் காரணத்தால் இப்படி பலர் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். அல்லது இன்னும் சிலர் என்ன செய்வாங்க என்று சொன்னா, அதாவது பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு முன்னாலே என்ன செய்ய வேண்டும், நியத்தி வைத்து விட்டால் தான் அவருக்கு தொழுகையை சுருக்கி சேர்த்துடலாம் என்று சொல்வார்கள். நீங்க உள்ள இருக்கும் போதே நியத்தி வைக்கலையா, அப்ப உங்களுக்கு முடியாது. இதுவும் ஒரு மடத்தனமான, அதாவது மார்க்கத்தை பற்றி தெளிவில்லாத காரணத்தால் இப்படியான பதில்கள் வெளிப்படுகின்றன. அதாவது பிரயாணம் என்று வந்து விட்டால் அவருடைய உள்ளத்தில் என்ன வந்துவிடும், அவர் அந்த பிரயாணத்தை மேற்கொள்வதற்குரிய என்ன வந்துவிடும், பிரயாணி என்றால் அவருக்குரிய சட்டங்கள் வந்துவிடும். அவர் ஊரில் இருந்து நான் தொழுகையை சுருக்கி சேர்த்து நியத்து வைத்தால் தான் தொழலாம் என்ற நிபந்தனை யார் போட்டாங்கன்னா இவர்கள் சுமத்தி கொண்டது, இவர்களாக உருவாக்கி கொண்டது. அதனால நடக்குது, பலருக்கு அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தவறி போவதை பார்க்கிறோம், நபிவழிக்கு மாற்றம் செய்வதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படைகளை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் என்ன வந்தாலும் மார்க்க சட்ட திட்டங்கள் மாறாது. அங்கு ஏறும் போது ஏறியவுடன் ஓத வேண்டிய துவா அதுதான், அதுல மாற்றமில்லை. இதுபோன்றுதான் மார்க்க சட்ட திட்டங்கள். அப்ப இந்த அடிப்படையை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த இன்றைய இந்த வகுப்பின் ஊடாக பிரயாணத்தினுடைய சட்டதிட்டங்கள், அதிலே குறிப்பாக இந்த தொழுகை தொடர்பான சட்டதிட்டங்களில் ஒரு சில விடயங்களை, தலைப்புகளை எடுத்து நோக்குவோம். அதில் அதாவது பிரயாணத்தில் நாம் பரலான தொழுகைகளை பொறுத்தவரையில் அவைகளில் சுருக்கியும் சேர்த்தும் தொழ முடியுமான தொழுகைகள், அதேபோன்று சுருக்க முடியாது சேர்த்து தொழ முடியுமான தொழுகை, அதேபோன்று சேர்க்கவோ சுருக்கவோ முடியாத தொழுகை என்று நாம் இப்படி மூன்று வகையாக நாம் பார்க்கலாம். அதில் சுருக்கவும் சேர்க்கவும் முடியுமான தொழுகை என்று நாம் பார்க்கின்ற போது லோஹர் அசர் என்ற தொழுகை. இந்த இரு தொழுகைகள் ஒரு பிரயாணியை பொறுத்தவரையில் அவருக்கு அதை சுருக்கவும் முடியும் சேர்க்கவும் முடியும். அதேபோன்று இஷா இருக்கிறது, இஷாவுடைய தொழுகையை அதை சுருக்கவும் முடியும் சேர்க்கவும் முடியும். மகரிபுடைய தொழுகையை பொறுத்தவரையில் அதை சுருக்க முடியாது, அதை சேர்க்கலாம், இஷாவுடன் சேர்த்து அதை தொழலாம். ஃபஜ்ருடைய தொழுகையை பொறுத்தவரையில் அது அதனுடைய உரிய நேரத்தில் அதை சுருக்கவோ சேர்க்கவோ முடியாது, அதை அதனுடைய உரிய நேரத்தில் தான் தொழ வேண்டும். அப்ப இந்த சட்டங்கள் இதற்கு நபி வழியில் என்னது ஏராளமான செய்திகளை நாம் இதில் என்ன செய்கின்றோம், இதிலே பார்க்கின்றோம். அப்ப இந்த அடிப்படைகளில் உதாரணமாக பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவர், பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவர் தொழுகையை வந்து அவர் சுருக்கி தொழுவது, பிரயாணத்தில் சுருக்கி தொழுகையை தொழுவது சிறந்ததா அது அல்லது கட்டாயமானதா, இப்படி என்பதை நாம் பார்ப்போமாக இருந்தால், இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள், இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் நாம் ஒரு செய்தியை பார்ப்போம். இந்த செய்தி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தி. அதில் அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரயாணத்தில் இருந்திருக்கிறேன், அவர்களோடு பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். அவர்கள் மரணிக்கும் வரை இரண்டு ரக்காத்தை விட அவர்கள் அதிகப்படுத்தி தொழுவது கிடையாது. இரண்டு ரக்காத்தை விட அதிகப்படுத்தி தொழுவது கிடையாது என்றால், அதாவது ஜுஹர் அஸர் இஷா போன்ற தொழுகைகள், மக்ரிபை பொறுத்தவரையில் மக்ரிபை மூன்றாகத்தான் தொழுவார்கள். அதே போன்று வஸஹிப்து அபூபக்கர், நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பிரயாணத்தில் இருந்திருக்கிறேன், அவர்களோடு பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். அவர்கள் மரணிக்கின்ற வரை அவர்கள் இரண்டு ரக்காத்தை விட அதிகப்படுத்தியது அவர்கள் கிடையாது என்று சொல்கிறார்கள். அதேபோல் நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பயணம் மேற்கொண்டிருக்கிறேன், அவர்களும் மரணிக்கும் வரை அந்த பிரயாணத்தில் இரண்டு ரக்காத்தை விட அதிகப்படுத்தியது கிடையாது. பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்கிறார்கள், நான் அவர்களோடு பயணம் மேற்கொண்டிருக்கிறேன், அவர்களும் இரண்டு ரக்காத்தை விட அதிகப்படுத்தியது கிடையாது மரணிக்கும் வரை என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சூரத்துல் அஹ்சாபுடைய 21வது வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள், லக்கது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்ற வசனத்தை அவர்கள் ஓதி காட்டினார்கள். அப்ப சுபஹானல்லாஹ், நபித்தோழர்கள் இவ்வளவு அழகா இந்த மார்க்கத்தை விளங்கி வைத்திருந்தார்கள். அவங்க ஓதி காட்டிய வசனம் என்ன என்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், பிரயாணத்தில் எப்படி தொழுதாங்க, அப்படி என்பத நமக்கு இந்த செய்தி மிக தெளிவாக சொல்கிறது. அப்ப அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியின் அடிப்படையில் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு பிரயாணியை பொறுத்தவரையில் அந்த பிரயாணி அவர் தொழுகையை சுருக்கித்தான் கொள்ள வேண்டும். நாம் மரணிக்கின்றவரை என்று சொல்றாங்க, ஹத்தா கபலஹுல்லா, அந்த அல்லாஹ்வுடைய ரசூல், அதற்கு பிறகு மூன்று நபித்தோழர்களை, அதாவது இந்த உம்மத்தினுடைய மிக பெரும் தலைவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அடுத்து உள்ள தலைவர்கள், இந்த உம்மத்தின் தலைவர்கள் அவர்களை தான் சொல்றாங்க. இவர்கள் அனைவருமே பிரயாணத்தில் இரண்டு ரக்காத்தை விட அதிகப்படுத்தல் என்று சொல்லி அவங்க சொல்றாங்கடா. இது நமக்கு எதை வலியுறுத்தி சொல்லுது, நாம் பிரயாணியா, அப்ப நாம் பிரயாணி என்பது உறுதியாகிவிட்டால் அது நமது சொந்த வாகனமாக இருக்கலாம். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் தான் பயணம் செஞ்சாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு உஸ்மான் எல்லாம் ஒட்டகத்தில் தான் பயணம் செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒட்டகத்தை நிறுத்தி அவர்களுக்கு அந்த தொழுகையை வந்து என்ன செய்யலாம், உரிய நேரத்தில் நான்காக தொழுவதில் எந்த ஒரு சிரமங்களும் கிடையாது. இரண்டாக தொழுதாங்கண்டா அது என்ன, அது மார்க்கம், அது தீன். இரண்டாகத்தான் என்ன செய்ய வேண்டும், அதை தொழ வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்மாதிரி வழிகாட்டல் அப்படி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள. ஏன்னா இந்த சட்டங்களை சிலருக்கு சொல்லும் போது அவர்களுடைய மனம் என்ன செய்வதில்லை என்று சொன்னா இதை ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க எவ்வளவுதான் சட்டத்தை சொன்னாலும் எனக்கு நாடு தொழுதான் திருப்தி என்று சொல்கிறார்கள். நீங்க எவ்வளவுதான் சட்டத்தை சொன்னாலும் எனக்கு நான்கு தொழுதால் தான் திருப்தி. நீங்க ஊர்ல இருக்கும் போது அப்படிதான் தொழ வேண்டும், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. பிரயாணி என்று வந்து விட்டால் அல்லாஹ் இது உங்களுக்கு தந்த சதக்கா, அல்லாஹ் அந்த சதக்காவை நீங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க என்பது அவனுக்கு நீங்க கட்டுப்பட மறுக்கிறீர்கள் என்பதுதான் பொருள். அவனுக்கு நீங்க அடிபணிய மறுக்கிறீர்கள் என்பதுதான் பொருள். எனவே நறுமையான சகோதரர்கள், இந்த மார்க்க விளக்கம் நமக்கு இருக்க வேண்டும், நமக்கு தேவை. பலர் பலவிதமான காரணங்களை நியாயங்களை கற்பித்து சுன்னாக்களை புறக்கணிப்பதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு கவலையான நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான், ஃபலா வரப்பிக், அல்லாஹ் தன்மீது சத்தியம் விட்டு சொல்கிறான். அதாவது அல்லாஹ் தன்மீது சத்தியம் விட்டு சொல்கிறான், ஃபலா வரப்பிக், சத்தியம் விட்டு அவர்கள் மூமின்களாக மாட்டார்கள், அவர்கள் இறை விசுவாசிகளாக மாட்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த கருத்து முரண்பாட்டில், அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த பிணக்குகளில் உமது தீர்ப்பை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாத வரை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீர்ப்பா, அந்த தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாத வரை அவர்கள் மூமின்களாக முடியாது. ஏதோ நீங்க சொல்றீங்க அதுக்காக ஏற்றுக்கொண்டு போறோம், உங்களை சொல்ல மறுக்கலாது, நீங்க சொல்றீங்க இப்படி வந்து இப்படி ஒருவர் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீர்ப்பை ஒருவர் இப்படி நினைப்பார் என்றால் அவர் மூமின் அல்ல, அல்லாஹ் தன்மீது சத்தியம் விட்டு சொல்கிறான். ஏதோ நீங்க சொல்றீங்க அதுக்காக ஏற்றுக்கொள்றோம், அல்ல நீங்க நான் இப்படித்தான் இப்படி செஞ்சாலும் அது நான் எனக்கு போதாத மாதிரிதான் இருக்குது. சிலர் சொல்றது எப்படி, அதாவது நான் பிரயாணத்தில் இப்படி ரெண்டு தொழுது என்று எனது மனதுக்கு ஒரு போதாமல் தான், அது குறையாகத்தான் இருக்குது என்று சொல்லி சொன்னால் இந்த வசனத்தின் படி அவர் மூமின் அல்ல என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீர்ப்பது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தியை நாம் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கலாம். ஊர்ல இருந்தாலும் சரி பிரயாணத்தில் இருந்தாலும் சரி தொழுகை வந்து என்னது இரண்டு இரண்டாகத்தான் கடமையாக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் இரண்டு இரண்டரை காத்தான், அதன் பிறகு என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் சலாது சஃபர், அது பிரயாணத்தில் அது என்னது இரண்டு என்பது அப்படி உறுதியாக இருந்துவிட்டது, அதே நிலையில் இருந்தது. ஆனால் வஸீர ஃபீ ஸலாத்தில் ஹதர், ஊர்ல அது என்ன செய்யப்பட்டது, அது அதிகப்படுத்தப்பட்டது. உதாரணமா துஹர் இரண்டு என்றால் நான்கு, அசர் இரண்டு என்றால் நான்கு, இஷா இரண்டு என்றால் நான்கு, மகரிப் இரண்டு என்றால் மூன்று, இப்படி என்ன செய்யப்பட்டது, அது ஊர்ல இந்த தொழுகை என்ன செய்யப்பட்டது, அதிகப்படுத்தப்பட்டது. ஊரில் இருக்கும் போது பிரயாணத்தில் எப்படி ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்டதோ அதே போன்ற இரண்டு இரண்டாக மகரிப் மூன்றாகத்தான், மகரிப் அது மகரிப் மூன்றாகத்தான் ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்டது, அது போன்று மூன்றாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியும் என்ன செய்கிறது, அந்த பிரயாண தொழுகையில வந்து எப்படி அது அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, ஒரு செய்தி இருக்கிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் ரமலானில் உம்ராவுக்கு புறப்பட்டு சென்றேன். அதில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நோன்பை விட்டார்கள், நான் நோன்பை நோற்றேன். அவர்கள் தொழுகையை சுருக்கி தொழுதார்கள், நான் நிறைவாக தொழுதேன். அப்போது நான் அவர்களிடம் ஆயிஷா ரலியல்லாஹுவிடம் எனது தாயும் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இப்படி கேட்கிறாங்க, நீங்க வந்து இப்படி செய்தீங்களா என்று சொல்லி கேட்கும் போது, அப்ப ஆயிஷா ரலியல்லாஹுவன் அவர்கள் சொல்கிறார்கள், யார சூழலா எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அதாவது நீங்க வந்து என்ன செய்வீங்க, நோன்பை விட்டீர்கள், நான் நோன்பை நோட்டேன். அதே போன்று நீங்கள் தொழுகையை சுருக்கினீர்கள், நான் முழுமையாக தொழுதேன் என்று நான் சொன்னேன். அப்படி சொன்ன சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்சந்தியா ஆயிஷா, ஆயிஷாவை நீங்கள் நல்லது செய்தீர்கள் என்று சொன்னாங்க. ஒரு செய்தி வருது. இது தாரகுத்தினர் இடம்பெறக்கின்ற ஒரு செய்தி. ஆனால் இது ஒரு பலவீனமான செய்தி, ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. அந்த ஹதீஸ் தாயிஃப் லாயிஃப் தஜ்ஜுபி, இது ஒரு பலவீனமான செய்தி, ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போன்று இதில் இந்த செய்தியில் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்களிலும் என்ன இருக்கிறது, அதில் மறுக்கத்தக்க விடயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 உம்ராக்கள் செய்தார்கள் அப்படி என்ற செய்தி ஆதாரபூர்வமானது. ஆனால் அவங்க என்ன செய்யல, ரமலான்ல அவங்க எந்த ஒரு உம்ராவும் செய்யவில்லை அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு செய்தி இருக்கிறது. தில்க ஆதார செய்தாங்கன்றதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படின்னு அந்த அடிப்படையிலும் என்ன செய்ய, இந்த செய்தி ஆதாரபூர்வமானதல்ல. என்ன இந்த செய்தியை சில என்ன செய்வாங்க, சொல்லலாம் ஆயிஷா ரலியல்லாஹு இப்படி சொல்லுது இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் சுருக்கி தொழுது சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு முழுமைப்படுத்திருக்கிறாங்களே, அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்யலாம், சிலர் உங்களிடம் சொல்லலாம். அதற்காக நான் சொல்கிறேன், இது என்னது, ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அல்ல என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படினவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக நாம் இதில் பார்க்க வேண்டிய ஒரு சட்டம், அடுத்த ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், ஒரு பிரயாணி என்று வரும்போது அவருடைய அந்த பிரயாண தொலைவு, அவருடைய அந்த பிரயாண தொலைவு எவ்வளவு தூரம் அவருடைய பிரயாணம் அமைகின்ற போது அவருக்கு இந்த தொழுகைகளை சுருக்கி சேர்த்து சொல்லலாம் அப்படி என்ற சட்டம். இந்த சட்டத்தை நாம் என்ன செய்வோம், கொஞ்சம் பார்ப்போம். இதுல வந்து பல பல செய்திகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இதுல முன் வைப்பார்கள். பெரும்பாலும் நீங்க அறிஞர்களுக்கு மத்தியில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல பலவிதமான கருத்துகள் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு 85 கிலோமீட்டர் என்ற கருத்தை வந்து என்ன செய்வாங்க, அதிகமான அறிஞர்கள் இதை சொல்வார்கள், அதிகமான அறிஞர்கள் இதை சொல்வார்கள். இதுல வந்து நான் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்கிறேன். இதுல சில அறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய ஹதீஸ்கள் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா துஸாஃபிருல் மர்அ, அதாவது ஒரு பெண் பயணிக்கக்கூடாது 3 நாட்களுடைய அந்த பயணம், 3 நாட்களுடைய பயணம், அந்த பயணத்தை ஒரு பெண் மஹ்ரமின்றி பயணிக்கக்கூடாது என்ற ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி. அப்ப இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தியை சிலர்கள் ஆதாரத்துக்கு இந்த செய்தியை முன்வைத்தாலும் பல அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து எதை சொல்லுது, ஒரு பெண் மகரமின்றி பயணிக்கக்கூடாது என்ற சட்டத்துக்குரிய ஹதீஸ் ஆகும், இது தொழுகையை வந்து சுருக்கி தொழுவதற்கு சேர்த்து தொழுவதற்குரியது அல்ல என்ற ஒரு விளக்கத்தை அறிஞர்கள் சொல்வார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸையும் கொண்டு வருவாங்க, அதுல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஹூடைய சட்டம், கால் உடைகள் மீது மசூ செய்வது தடவுவதுடைய சட்டம் சம்பந்தமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணிக்கு கால் உடைகள் மீது மசூ செய்வது என்னது, 3 பகல் 3 இரவு என்று ஆக்கினாங்க. ஊர்ல உள்ளவங்களுக்கு 1 இரவு 1 பகல் என்ற செய்தி. இது அபுதாபுதில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. எனவே இந்த செய்தியும் என்ன செய்யறாங்க, அப்ப ஒரு 3 நாளுடைய பிரயாண தூரம் என்பதற்கு கொண்டு வந்தாலும் இதுவும் அதை சொல்லவில்லை. இது எதை சொல்லுது என்றால், கால் உடைகள் மீது மசூ செய்வதற்கு நபி அவர்கள் ஒரு காலையிலேயே வகுத்தாங்க என்பதை தான் என்ன செய்து குறிப்பிடுகிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்க வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இதில் மற்றொரு செய்தியை நீங்க பார்க்கலாம். இந்த செய்தி முஸ்லீம்ல பதிவாக இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது 3 மைல் தொலைவுக்கு அவங்க பிரயாணத்தை மேற்கொள்வார்கள் என்று சொன்னால், அல்லது 3 ஃபர்ஸ்து தூரத்துக்கு அவங்களோட பிரயாணம் அமையமாக இருந்தால் அவங்க தொழுகையை வந்து என்ன செய்வாங்க, 2 ரகாத்துகளாக தொழுவார்கள். அப்ப இந்த செய்தியை பொறுத்தவரையில இந்த செய்தி வந்து இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கூட என்னது, இந்த இதுல வந்து ஒரு ஆதார மிக ஆதாரபூர்வமான செய்தியாக இதை அவர்கள் சொல்வார்கள். அப்ப இந்த செய்தி இருக்கிறது. அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மதீனாவில் என்ன செய்யறாங்க, துஹரை வந்து 4 தொழுதாங்க. இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய ரசூலோடு மதீனாவில் துஹரை 4 தொழுதேன், நான் துல்ஹுலைபாவுக்கு ரசூலாங்களோடு வந்தேன், அவங்க துல்ஹுலைபாவுக்கு வந்தவுடன் அசரை 2 ரகாத்தாக தொழுதாங்க. அப்ப அதுக்கு அந்த அந்த மதீனாவுக்கும் துல்ஹுலைபாவுக்கும் இடைப்பட்ட தூரம் என்னது, 3 மைல்களுடைய தொலைவாக இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பயணம் துல்ஹுலைஃபா வரைக்கும் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய பயணம் என்னது? அது பயணம் நீண்ட தூர பயணம், மக்கா வரை உள்ள பயணம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அவங்க வந்து மதீனாவில் வந்து நான்காக குஹரை தொழுதார்கள். துல்ஹுலைஃபா 3 மைல் தொலைவில் இருக்கிறது. அங்கு வந்தவுடன் அசரை 2 சுருக்கி தொழுதாங்கண்டா. இதிலிருந்து என்ன சட்டம் பெறப்படும் என்று சொன்னால், அதாவது ஒரு பிரயாணியை பொறுத்தவரையில் அவர் பிரயாணத்துக்குரிய நியத்தை வைத்து விட்டாலும், அவர் பிரயாணத்தை மேற்கொள்வதாக முடிவு செய்து விட்டாலும், அவர் தொழுகையை சுருக்குவது என்பது ஊருடைய எல்லையை தாண்டிய பிறகுதான். அந்த ஊருடைய எல்லையை தாண்டியதன் பிறகுதான் தொழுகையை சுருக்கலாம், தொழுகையை சுருக்கலாம். உதாரணமாக ஒருவர் என்னது, லுஹர் தொழுதுட்டு பிரயாணத்தை மேற்கொள்ள போறார் என்று சொன்னா, லுஹரை வந்து ஊர்ல தொழுகிறார், அவர் 4 தொழ வேண்டும். லுஹரை 4 தொழுது விட்டுதான் அவருடைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஊருடைய எல்லையை கடந்து விட்டால், ஊருடைய எல்லையை கடந்து விட்டால் அவருக்கு என்ன செய்யலாம்? 2 தொழலாம் என்ற சட்டத்தை நாம் என்ன செய்யறோம்? இந்த ஹதீஸிலிருந்துதான் நாம் பெறுகின்றோம் என்ற அடிப்படையை நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் ஒரு செய்தியில சொல்றாங்க. இதுவும் இந்த செய்தியும் புகாரி முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, லா யஹில்லு லி இம்ராஅத்தின், அதாவது ஒரு பெண்ணுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது. எந்த பெண்? அந்த பெண் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்ட, இறுதி நாள் மீது ஈமான் கொண்ட ஒரு பெண்ணுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது. அதாவது ஒரு இரவு ஒரு பகலுடைய தொலைவை மகரமின்றி அவள் பயணிப்பது, ஒரு இரவு ஒரு பகலுடைய தொலைவை அவள் மகரமின்றி பயணிப்பதை என்னது அவளுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? அல்லாஹின் மீதும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொண்ட அந்த பெண்ணுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது. அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு பெண்ணும் இதை பயப்பட வேண்டும். நான் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், மறுமை மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அந்த நம்பிக்கையில சந்தேகம் ஏற்படுகின்ற மாதிரியான எந்த விடயத்தையும் நான் செய்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில். அப்ப எனவே இந்த செய்திகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அறிஞர்கள் இதில் மிக முக்கியமாக எதை சொல்லுவாங்க என்று சொன்னால், இந்த ஹதீஸ்களை எல்லாம் ஆய்வு செய்த அறிஞர்கள் சொல்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு இவ்வளவுதான் என்ற ஒரு எல்லை, என்ன இவ்வளவு தூரம் தான் என்ற எல்லையை ரசூலுல்லாஹ் வகுக்கல. பல ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஹதீஸ்ல பெண்ணுடைய பிரயாணத்தை 3 என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தியில ஒரு இரவு ஒரு பகல் என்று சொல்றாங்க. எனவே இப்படியான செய்திகளை வைத்து என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அதாவது பயண தொலைவு அதை ரசூலுல்லாஹ் மட்டிடவில்லை, மாற்றமாக ரசூலுல்லாஹ் எதை நமக்கு இந்த செய்திகள் உணர்த்துறாங்கடா, அது பிரயாணமாக கருதப்படுமாக இருந்தால் அந்த ஊருடைய வளமையில் அந்த பகுதியில் அவர் அந்த மேற்கொள்ளக்கூடிய அந்த தொலைவு அந்த தூரம் அது பிரயாணம் என்று அவர் எண்ணுவார் என்றால், அதை கருதுவார் என்று சொன்னால், அவருக்கு என்ன செய்யலாம்? இந்த சட்டதிட்டங்களை அவருக்கு நடைமுறைப்படுத்தலாம், அவருக்கு தொழுகையை சுருக்கி தொழலாம். அப்படி என்பதை என்ன செய்வாங்க? இதுதான் இதுல சரியான கருத்தாக பல அறிஞர்கள் காணுவாங்க. அதாவது அதை அவர் பிரயாணமாக கருத வேண்டும், பிரயாணமாக அதை அவர் எண்ண வேண்டும் என்ற பகுதி. அதே போன்று இன்னொரு நிபந்தனையில வரும். என்ன நிபந்தனை சொன்னா, அந்த பிரயாணம் வந்து நன்மைக்குரிய ஒரு பிரயாணமாக இருக்க வேண்டும், பாவத்துக்குரிய ஒரு பிரயாணமாக அது அமையக்கூடாது என்ற கருத்தையும் சொல்வார்கள். உதாரணமாக ஒருவர் என்ன செய்யறான், விபச்சாரம் செய்வதற்காக பிரயாணம் மேற்கொள்கிறான், அல்லது மதுபானம் அருந்துவதற்காக பிரயாணம் மேற்கொள்கிறான், அல்லது ரெண்டு பேரை பிரிச்சுட்டு வாரத்துக்கு இணைந்து செயல்பட வாழக்கூடிய ரெண்டு பேரை பிரிக்கிறது ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறான். இப்படி வந்து இதெல்லாம் இந்த மாதிரி பாவமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? இந்த தொழுகையை வந்து சுருக்க முடியாது என்ற கருத்தை முன்வைத்தாலும், இதுல வந்து என்ன செய்ய பிரித்து சொல்லப்படல, பிரயாணம் என்று வந்தால் அவருக்கு என்ன செய்யலாம்? தொழுகையை சுருக்கி தொழலாம். அவன் செய்கின்ற பாவத்துக்கு அவனுக்கு என்ன இருக்கு? தண்டனை இருக்கு. அவன் போய் என்ன செய்யலாம்? விபச்சாரம் செய்யறானா, அவன் போய் அந்த பிரயாணத்துல போய் மதுபானம் மருந்துகிறான், அதுக்கு அவனுக்கு தண்டனை இருக்கிறது. அது அவனுக்கு அவன் தௌபா செய்யணும், அதுக்கு அவனுக்கு குற்றம் இருக்கிறது. அதே நேரத்தில் தொழுகையை வந்து சுருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கிய சதக்கா என்றுதான் வருகிறது. இந்த சதக்காவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவே இப்படி பிரிப்பது இதுல ஒரு பொருத்தமானது அல்ல என்பதுதான் இதுல சிறந்த ஒரு கருத்தாக இது இருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக அருமையான சகோதரன், ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன சட்டம் என்னவென்று சொன்னால், என்ன, நாம் அந்த ஊருடைய எல்லையை தாண்ட வேண்டும், நாம் தொழுகையை சுருக்குவதற்கு என்ற நான் உங்களுக்கு ஆதாரமாக சொன்ன செய்தி, ரசூலுல்லாஹ் மதீனாவில் என்ன செஞ்சாங்க, துஹரை 4 துல்ஹுலைஃபா ரசூலுல்லாஹ் அஸரை 2 தொழுத செய்தி நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப இது அடுத்ததாக இதில் உள்ள சட்டம் என்னவென்று சொன்னால், இப்ப நாம் ஒரு ஊர்ல போய் எத்தனை நாட்கள் தங்குகிறோம், அந்த நாட்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒருவர் எப்படி பிரயாணியாக கருதப்படுவார் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. இதிலும் பலவிதமான கருத்துகள், சுமார் ஒரு 11 கருத்துக்கள் அறிஞர்களுக்கு மத்தியில் இதில் இருக்கு. 11 கருத்துக்கள் அறிஞர்களுக்கு மத்தியில் இதில் காணப்படுகிறது. இதிலே மிக பிரபலமான கருத்தாக ஒரு 4 கருத்துகள் இதில் இருக்கின்றன. அந்த அந்த அடிப்படையில் அந்த கருத்துக்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒருவர் ஒரு ஊரில் வந்து அவர் பிரயாணி, அவர் 4 நாட்கள் இருப்பதற்கு அவர் முடிவு செய்கிறார். அவருடைய வேலைகளை முடிக்கிறதுக்கு ஒரு 4 நாட்கள் நான் அந்த ஊரில் இருப்பேன் என்று அவர் முடிவு செய்து விட்டால், அதாவது 4 நாளோ 4 நாளுக்கு அதிகமாக நியத்து அப்படி அவர் முடிவு செய்து விட்டால் அவருக்கு சுருக்க முடியாது. இது பல அறிஞர்களுடைய, அதாவது பெரும்பான்மை அறிஞருடைய கருத்தாக இந்த கருத்து இருக்கிறது. இதற்கு இவங்க வந்து ஆதாரமாக என்ன செய்தியை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, புகாரியில முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி வருகிறது. என்ன? ரசூலுல்லாஹி இறுதி ஹஜ். ரசூலுல்லாஹி இறுதி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, துல்ஹஜ் 4வது நாள், துல்ஹஜ் பிறை 4 என்ன செய்யறாங்க, அவங்க மக்காவுக்கு வராங்க. மக்காவுக்கு வந்து அந்த துல்ஹஜ் பிறை 4, 5, 6, 7 இந்த நாட்கள் என்ன செய்யறாங்க, மக்கால தங்குறாங்க. அப்ப அந்த நாட்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் தொழுகையை அவர்கள் சுருக்கினார்கள். அதன் பிறகு அவங்க அவங்க அந்த அடுத்த நாளுடைய அந்த 4 நாட்கள் முடிந்து அந்த நாளுடைய சுபகை தொழுது விட்டு அவங்க என்ன செய்தார்கள், அவர்கள் மினாவுக்கு வெளியேறினார்கள், மினாவுக்கு வெளியேறினார்கள் அப்படி என்ற இந்த செய்தி. அப்ப இதுல வந்து நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப ஹஜ்ஜை பொறுத்தவரை மினாவுல அவங்க இருந்த நாட்கள் அந்த அரஃபா முஸ்தலிஃபா ஹாஜிகளுக்குரிய ஒரு தனியான ஒரு தொழுகை முறைன்னு அதை நாங்கள் சொல்லலாம். அப்ப இந்த நாட்கள் இவங்க என்ன செஞ்சாங்க, தொழுகையை சுருக்கினாங்கன்ற ஒரு செய்தியை இதுல இவங்க முன்வைத்தாலும், அப்ப இந்த செய்தியை பொறுத்தவரையில் என்னது, இதை ஒரு ஒரு இந்த செய்தி 4 நாட்களுக்கு தான் என்பதை குறிக்கிறது. தொடர்ந்தும் இருந்திருக்கிறாங்க என்ற அடிப்படையில் இந்த இதற்கு ஒரு கருத்தை முன்வைப்பார்கள். அதே போன்று இன்னொரு மற்றொரு செய்தியை பொறுத்தவரை, ரசூல் நாங்கள் முஹாஜிர்களுக்கு ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றவர்களுக்கு, அவர்கள் மக்காவுக்கு என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜிக்காக வந்தாங்க. ஹஜ்ஜிக்காக வந்த பிறகு ரசூல் என்ன சொன்னாங்க, ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு 3 நாட்களுக்கு மேல் அவங்க என்ன செய்யக்கூடாது, மக்கால தங்கக்கூடாது என்று சொன்னாங்க. 3 நாட்கள் ஹஜ் முடிந்து விட்டால் 3 நாட்கள் தான் தங்கலாம் அப்படின்னு ரசூல் அங்க சொன்ன அந்த அடிப்படையை வைத்து என்ன என்ன 3 நாட்கள் வரைக்கும் அவங்க ஒரு பிரயாணியுடைய சட்டம், 3 நாட்களுக்கு பிறகு அவங்க அந்த ஊர்வாசியா மாறிடுவாங்க என்ற ஒரு சட்டத்தில் இதுல வந்து என்ன செய்வாங்க, இதிலே குறிப்பிடுவார்கள். ஆனால் இது கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதை கூட அறிஞர்கள் சொல்வார்கள், இது அதாவது ஹிஜ்ரத் செய்து சென்றவர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம். அதே நேரத்தில் பொதுவான பிரயாணிகளை பொறுத்தவரையில, பொதுவான பிரயாணிகள் அதை விட என்ன செய்வாங்க, மக்காவில் தங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு தடை கிடையாது அப்படி என்ற ஒரு செய்தியை முன்வைப்பார்கள். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, மஜூசிகளுக்கு மதீனாவில் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க பொருட்களை வாங்குவதாக இருந்தால் 3 நாட்கள் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த அனுமதியை கொடுத்தாங்க. 3 இரவுகள், 3 நாட்கள் அவங்களுக்கு என்ன செய்யலாம், இருக்கலாம். அதற்கு மேல் அவங்களை நிற்பதற்கு, அவங்க தங்குவதற்கு அனுமதிக்கவில்லை என்ற ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியை பொறுத்தவரை பைஹக்கியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. அப்ப எனவே இந்த செய்தி அடிப்படையாக வைத்து என்ன செய்வாங்க, பிரயாணத்தினுடைய அந்த கால எல்லையாக 3 நாட்களை சொல்வார்கள். அதே போன்று விருந்து, சொல்லுவாங்க விருந்தை பற்றி சொல்கின்ற போது, என்னது விருந்து என்பது 3 நாட்கள் தான் அப்படி என்று வந்து வரக்கூடிய செய்தி. அப்ப இந்த செய்திகளை பொறுத்தவரையில இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுகிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுது. நேரடியாக என்ன செய்யல, தொழுகையை சுருக்குவதை குறிப்பிட்ட விஷயங்கள் அல்ல. அப்ப இதிலிருந்து நாம் என்ன விளங்கு, இதில் இதுக்கு நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உதாரணமாக அது தொடர்பாக வரக்கூடிய அந்த செய்திகள்ல ஒரு செய்தியை பாருங்க, அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கூடிய செய்தி, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மதீனாவிலிருந்து என்ன செஞ்சோம், மக்காவுக்கு பயணத்தை மேற்கொண்டு வெளியேறி சென்றோம், மக்காவுக்கு போனோம். அப்படி போய் ரசூலுல்லாஹி தொழுகை 2 ரகாத்துகளாகத்தான் தொழுதாங்க. எதுவரைக்கும் ரசூலுல்லாஹி மதீனாவுக்கு திரும்பி வரும் வரை, நாம் ஹத்தா ரஜஅனா இல் மதீனா, மதீனாவுக்கு நாம் திரும்பும் வரை ரசூலுல்லாஹி தொழுகை 2 ரகாத்தாகத்தான் தொழுதார்கள். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டு, நீங்க எவ்வளவு நாள் மக்காவில் இருந்தீங்க என்று கேட்கும் போது, அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் 10 என்ன செய்தோம், மக்காவிலே இருந்தோம். இந்த செய்தி புகாரி முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்ப இதுல பாத்தீங்கன்னா 10 ஆரம்பத்தில் உள்ள செய்தி என்னது, 3 நாட்கள் அப்படி என்ற 4 நாட்கள் ஒரு ஊர்ல இருப்பதற்கு அவங்க முடிவு செய்து விட்டால் தொழுகை சுருக்க கூடாது என்பதற்கு என்னது அவங்க அந்த செய்திகள் நேரடியான ஆதாரங்கள். இந்த செய்தியை பார்த்து நேரடியாக எது சொல்லுது என்றால், ரசூலுல்லாஹ்களோடு நாம் பயணம் மேற்கொண்டோம், நாம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு சென்று அங்கு ரசூலுல்லாஹ் மறுபடியும் மதீனாவுக்கு வரும் வரை ரசூலுல்லாஹ் தொழுகை என்ன செஞ்சாங்க, சுருக்கித்தான் சொல்லுவாங்க. எவ்வளவு நாட்கள் அங்க இருந்தீங்கன்னா 10 நாட்கள் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியை நாம் பார்க்கின்ற போது இது மிகப்பெரிய ஆதாரம். அடுத்து நீங்க இன்னொரு செய்தியை பாருங்க, இதுவும் புகாரில் வருகிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க மக்காவில், அதாவது 19 நாட்கள் இருந்தார்கள். அந்த 19 நாட்கள் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தொழுகையை சுருக்கினார்கள். அதை விட நாம் அதிகப்படுத்தி இருப்போம் என்றால் நாம் என்ன செய்திருப்போம், நாம் முழுமையாக தொழுதிருப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இது அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இந்த வார்த்தை அவங்களோட வார்த்தை. ஆனால் ரசூலுல்லாஹ் அங்கே 19 நாட்கள் அங்கே என்ன செஞ்சாங்க, சுருக்கி தொழுதார்கள் என்ற செய்தி. அப்படின்னவை நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகளின் அடிப்படையில நாம் எடுத்து பார்க்கின்ற போது இதுல வந்து ரெண்டு விதமான சட்டங்கள் ஒன்று என்று சொன்னால், தொழுகையை சுருக்குவதை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ் என்னது 19 நாட்கள் வரை தொழுகையை சுருக்கி இருக்கலாம். இதுல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ஒரு கூட்டம் என்ன வருதுன்னு சொன்னா, அதை விட நாம் அதிகப்படுத்தி இருப்போம், 19 நாளை விட கூடுதலாக இருப்போம் என்று சொன்னால் நாம் தொழுகையை முழுமைப்படுத்தும். ரசூலுல்லாஹ் 19 நாட்கள் தான் தொழுது சுருக்கி தொழுதான். அப்ப இந்த செய்தியின் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க, 19 நாட்களை விட அதிகமாக நாங்க ஒரு ஊர்ல இருப்போம் என்று சொன்னால் நாம் தொழுகை என்ன செய்வோம், சுருக்க மாட்டோம், முழுமையாகத்தான் தொழுவோம் என்பதை சொல்கிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் தபூக்ல சுமார் 20 நாட்கள் ஸிரீன யௌமன் ஜாபிர் அறியக்கூடிய செய்தி, ஜாபிர் அப்துல்லா அறியக்கூடிய செய்தி, தபூக்ல ரசூலுல்லாஹ் 20 நாட்கள் அங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க, அங்க அந்த தொழுகையை அவர்கள் சுருக்கி தொழுதாங்க என்ற செய்தி என்னது அஹ்மதுல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே போன்று நீங்க பார்க்கலாம், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி பலவீனமான செய்தி, இந்த செய்தி பலவீனமானதுதான். ரசூலுல்லாஹ் நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு போர்ல கலந்து கொண்டோம், அதாவது மக்கா வெற்றி, அதுல வந்து 18 நாட்கள் அங்கு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் 2ஆகத்தான் தொழுதாங்க, அந்த ஊர் மக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் நீங்க 4ஆக தொழுது கொள்ளுங்கள், நாம் பிரயாணிகள். ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி ஆதாரப்பூர்வமானது, 19 நாட்கள் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரிவாயத் என்பது ஆதாரப்பூர்வமானது என்பது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, நபித்தோழர்களும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, பல நபித்தோழர்கள் பல ஊர்களில் அவங்க வந்து இருந்த காலங்களில் சுமார் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு தாபி வந்து அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் தன்னோட வந்து கேட்கிறாங்க, அதாவது நான் மதீனாவில் வந்து என்ன செய்கிறேன், ஒரு ஒரு வருடம் தங்கியிருக்க போகிறேன். அப்போ வந்து அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு அவங்க அதில் தொழுகையை பற்றி அவங்களுக்கு கேட்கும்போது, நீ 2.5 காக்காக சுருக்கி தொழுது கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க என்ற செய்தி இப்னு அபி ஷைபால வருது. அனஸ் இப்னு மாலிக் அல்லாஹ் நைசாபூரில் வந்து ஒரு வருடம் அல்லது 2 வருடம் இருந்தாங்க. அந்த இருந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, அவங்க தொழுகை 2ஆக சுருக்கி தொழுதார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. அப்போ இந்த செய்தியும் இது ஒரு பலவீனமான செய்தி. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஹுர்முஸ் என்று சொல்லக்கூடிய அங்க வந்து ஒரு 9 மாதங்கள் இருந்தார்கள், அவங்க தொழுகையை சுருக்கினாங்க என்ற செய்தியும், அதுவும் பலவீனமான செய்தி. இதில் ஆதாரப்பூர்வமான செய்திகளும் ஒன்றெண்டு செய்திகள் சஹாபாக்கள் தொடர்பாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ் அந்த கூடுதலான நாட்கள் என்று வரும்போது என்னது, ரசூலுல்லாஹ் வந்து தபூக்கில் 20 நாட்கள் கூட என்ன செஞ்சு சுருக்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த கால அளவை பொறுத்தவரையில 19 நாட்கள், 10 நாட்கள், 20 நாட்கள் இப்படி சுருக்கி இருக்கிறாங்க என்ற அடிப்படையில பார்க்கின்ற போது ஒரு சட்டத்தை என்ன செய்வாங்க அறிஞர்கள், எதை இதில் அடிப்படையாக கொள்வார்கள் என்று சொன்னால், இந்த சட்டத்தை பொறுத்தவரையில அதாவது ஒருவர் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறார், அவர் எவ்வளவு காலம் அங்கிருந்து அவருடைய வேலைகள் முடியும் என்று அவருக்கு முடிவு செய்ய முடியாமல் இருந்தால் அவர் இருக்கும் காலம் எல்லாம் என்ன செய்யலாம், அவருக்கு அந்த தொழுகைகளை சுருக்கி தொழுது கொள்ளலாம். அதே நேரத்தில் அவர் திட்டமிட்டு நான் போய் 2 வருஷம் தான் தங்க போறேன்னு சொல்லி முடிவு செய்வார் என்று சொன்னால், அவர் என்ன செய்வார், அவர் முடிவு செஞ்சிட்டார், நான் 2 வருடம் தொழிலுக்காக போறேன், அங்கு போய் இருக்க போகிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடியவர் முன்கூட்டியே முடிவு செய்து விட்டார். அவரை பொறுத்தவரை அவர் என்ன செய்வார், அந்த உரிய நேரத்தில் தொழுகைகளை சுருக்காமல் தொழுது கொள்வார் என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும், இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நேர்மையான சகோதரர்கள், மற்றொரு சட்டத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரயாணி வந்து ஊருடைய இமாம் தொழுகிறார், அந்த ஊருடைய இமாம் தொழுகிக்கும் போது இவர் என்ன செய்யறாரு, இவர் பிரயாணி, இவர் போய் லோகருடைய தொழுகையில சேர்றார் என்று சொன்னால், அப்படி இணைந்து கொள்கின்ற போது இவர் பிரயாணி வந்து 2.5 காயத்தான் தொழ வேணும், அதுதான் கட்டாயம் வாஜிப் எல்லாம் வேணும், அது அவ்வளவு முக்கியமானதை நாங்கள் படிச்சுக்கிறோம். அப்படின்னா இவர் பிரயாணி என்ற அடிப்படையில அந்த ஊருடைய இமாமுக்கு பின்னால் தொழும் போது இவர் வந்து செய்ய முடியாது, ரெண்டு ரகாயத்தில் அப்படி உட்கார்ந்து சலாம் கொடுக்க முடியாது. அல்லது மூன்றாவது ரகாயத்தில் போய் சேர்ந்து மூன்றாவது ரகாயத்தின் நான்காவது ரகாயத்தின் தொழுகிறார், இமாமோடு சேர்ந்து சலாம் கொடுக்கவும் முடியாது. இவர் பிரயாணியாக இருந்தாலும் முடியாது. காரணம் என்ன? ரசூல் நாங்க சொல்றாங்க, இன்னமா ஜுஇலல் இமாமுல் உத்தம்ம பிஹி, இமாம் நியமிக்கப்படுவதெல்லாம் பின்பற்றப்படுவதற்காக. எனவே நீங்க இமாமுக்கு மாறு செய்யாதீங்க, முஸ்லீம்ல மாறு செய்யும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களை, இமாம வந்து இமாம் நியமிக்கப்பட்டிருப்பது, அவரை நாம் பின்பற்ற வேண்டும். அவரை அவரை நாங்க என்ன செய்ய, அவருக்கு மாற்றம் செய்யல, ரசூல் அவருக்கு மாறு செய்யாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எனவே அந்த அடிப்படையில அந்த ஊருடைய இமாம் அவர் தொழுகிறார் என்றால் அவருடைய தொழுகை தான் பின்னால் தொழக்கூடிய அந்த பிரயாணி தொழ வேண்டும் அப்படின்றத நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாத்தீங்கன்னா, மூசா இப்னு சலமத் அல் ஹதிரி என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் வந்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் வந்து கேட்கிறார், கைஃப இதா கைஃப உஸல்லி இதா குந்த பி மக்கா, நான் வந்து மக்கால இருக்கும்போது, நான் மக்கால பிரயாணியாக இருக்கும்போது அவர் கேட்கிறார், மக்கால இருக்கும்போது நான் எப்படி வந்து தொழுவது, இதா லம் உஸல்லி அல் இமாம், நான் இமாமோடு தொழவில்லை என்றால் அப்படிங்கிறான், இமாமோடு தொழவில்லை என்றால். அப்ப சொல்றாங்க, ரக்காத்தை ரக்காத்தான் தொழ வேண்டும், அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்று சொல்றாங்க. இது முஸ்லீம்ல பதிவாயிருக்கு. என்ன செய்யறாங்க, இமாமோடு தொழவில்லை என்றான்னு கேட்கிறான். இமாமோடு தொழவில்லை என்றால் என்று சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ரெண்டு தான் தொழ வேண்டும், அதுதான் சுண்ணம். இமாமோடு தொழுதால் அந்த இமாமைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு இன்னொரு இன்னொரு செய்தியில பார்க்கலாம் நீங்க, இது அகமதுல பதிவாக இருக்கிறது, நாம் உங்களோடு இருந்தால் நாம் என்ன செய்வோம், நாம் உங்களோடு தொழுதால் நாம் நான்காக தொழுவோம், நாம் எமது கூடாரங்கள் வீடுகளுக்கு நாம் திரும்பிவிட்டால் நாம் இரண்டரை காத்துகள் தொழுவோம், இரண்டரை காத்துகள் தொழுவோம். ஏன், அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைன்னு சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுது, பிரயாணி தனியே தொழுவாருன்னா ரெண்டு தொழலாம், அவன் பிரயாணி அவர். அதே நேரத்தில் ஊருடைய இமாமை பின்பற்றுவார் என்றால் அவர் நான்கு தான் சொல்ல வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இதுல மற்றொரு சட்டம் இருக்கு. உதாரணமாக பிரயாணியை ஊர்வாசிகள் என்ன செய்யறாங்க, மௌனமாக இருந்து பின்தொடர்றாங்க. சொல்லிக்கிறவர் பிரயாணி, பின்னால் சொல்லக்கூடியவர்கள் யாரு, அந்த ஊர்வாசிகள். இதை பொறுத்தவரையில இதில் உள்ள சட்டம் என்னவென்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், மக்களை பார்த்து சொல்வார்கள், நாம் யாராக இருக்கோம், நாம் பிரயாணிகளாக இருக்கிறோம், நாம் பிரயாணிகளாக இருக்கிறோம், எனவே நாம் என்ன செய்வோம், நாம் தொழுகையை சுருக்குவோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு செய்றாங்க, உமர் ரலியல்லாஹு மக்காவுக்கு வந்தால் சல்லா பிஹிம் ரகஅத்தைன், இரண்டு ரகஅத்தா அவங்க தொழுகை நடத்துவாங்க. சும்மா கால பிறகு சொல்லுவாங்க, யா அஹல மக்கா அதிமு ஸலாத்துக்கும், மக்கா வாசிகளை நீங்க உங்களோட தொழுகையை முழுமைப்படுத்துங்கள், ஃபைனா கௌம சஃபர்னா பிரயாண கூட்டமாக இருக்கிறோம். இது முஅத்தால வந்து பதிவாக இருக்குது, இப்னு அபி ஷைபா அப்துல் ரசாக் இதெல்லாம் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. எனவே அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா சொன்னா, அதாவது தொழுகிறவர் பிரயாணியாக இருந்து பின்னால் தொழக்கூடியவர்கள் ஊர்வாசிகளாக இருந்தால் நாங்கள் இமாமை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி ரெண்டரை காலத்தை சலாம் கொடுத்துடல. அதே புரிஞ்சு, இப்ப நாங்க நேரத்தில் ஹதீஸ் படிச்சோம், இமாம் நியமிக்கப்படுவதெல்லாம் பின்பற்றப்படுவது ஹதீஸ். இந்த ஹதீஸ் அதை பொறுத்தவரை என்ன புரிஞ்சுக்கணும், அங்க வந்து இமாம் சலாம் கொடுத்தவுடன், இமாம் சலாம் கொடுத்தவுடன் ஊர்வாசிகளிலிருந்து இரண்டரை காலத்துகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்குரிய ஆதாரங்கள் நாங்கள் ஒன்று செய்தோம், உங்களுக்கு இப்ப இதிலே குறிப்பிட்டிருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த சட்டங்கள் இப்படி நாங்கள் பல சட்டங்களை உங்களுக்கு இதுல தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதே போன்று இதுல நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு சட்டம் என்னன்னு சொன்னால், பிரயாணத்துல வந்து நஃபிலான தொழுகைகள், பிரயாணத்தில் நஃபிலான தொழுகைகள் சொல்வதனுடைய சட்டம். இந்த சட்டத்தையும் உங்களுக்கு நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். புகாரில பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணத்துல ஒட்டகத்தில் அமர்ந்தவாறு சுன்னத் தொழுவாங்க. ஒட்டகம் எந்த திசையில போதோ அப்படியே உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. ஃபைதா அராதல் ஃபரீதா, ரசூலுல்லாஹ் ஃபரலத் தொழ நாடினால் அவர்கள் அந்த வாகனத்திலிருந்து இறங்கி கிப்லாவை முன்னோக்குவார்கள். அப்ப நல்ல புரிஞ்சுக்கோங்க, நாங்க பிரயாணத்தில் இருக்கும் போது நமக்கு சுன்னத்தை வந்து வாகனத்தில் அமர்ந்தே தொழலாம், வாகனத்தில் அமர்ந்தே தொழலாம், அது கிப்லா கூட எனது முக்கியம் இல்லை. ஏன், ரசூலுல்லாஹ் அந்த ஒட்டகம் திரும்ப அவங்க தொழுதுருக்காங்க சுன்னத்தை. ஆனா ஃபர்துடைய நேரம் வந்து விட்டால் அவங்க என்ன செய்வாங்க, வாகனத்திலிருந்து இறங்கி கிப்லாவை முன்னோக்குவாங்க. கிப்லாவை நாங்க பாப்போம், நாங்க சில நேரங்களில் பிரயாணத்தில் இருக்கும் போது நேரம் முடிய போது நாங்க ஃபர்தை தொழுதாக வேண்டும் என்றால் அதுல கிப்லாவை முன்னோக்குவதை முக்கிய அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கிப்லா முன்னோக்க முடியுமா என்றதை பார்க்கணும், ஏன்னா ஃபர்து, நாங்க சொந்த வாகனம் என்ன இறங்க முடியாது என்ற அடிப்படையில். அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, புகாரில மற்றொரு செய்தியை பார்க்கலாம். அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கக்கூடிய செய்தி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்திலே அமர்ந்தவாறு, தனது வாகனத்திலே அமர்ந்தவாறு ரசூலுல்லாஹி வித்திரை தொழுவார்கள். அப்படியே செய்யக்கூடியவங்களாக யார் இருந்தாங்க? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க என்ற செய்தி. அதே போல நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு ரசூலுல்லாஹி மூன்று விஷயங்களை உபதேசம் செய்தார்கள், அதை நான் ஊரில் இருக்கும் போதும் பிரயாணத்தில் இருக்கும் போதும் விடவே இல்லை என்று சொல்றாங்க. லுஹாவுடைய இரண்டு ரக்காத்துகள், ஒவ்வொரு மாதம் மூன்று நோன்புகள், அதே போன்று வித்தருடைய தொழுகை, தூங்குவதற்கு வித்தருடைய தொழுகை என்று சொல்றாங்க. அப்ப அதுல துஹாவும் வருது. சொன்னாங்க துஹாவை கூட மக்கா வெற்றியின் போது என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க என்ற ஹதீஸை நாங்க புகாரில் பாக்குறோம். எனவே அந்த ஹதீஸ் புகாரில் வருது. சொன்னாங்க மக்கா வெற்றியின் போது என்ன செஞ்சாங்க, எட்டு ரகாத்துகள் தொழுதாங்க என்ற ஹதீஸ், அந்த செய்தி. அப்ப எனவே துஹாவையும் தொழலாம், வித்திரை தொழலாம். சொன்னாங்க சுன்னத்துகள் என்ன செஞ்சாங்க, அந்த வாகனம் செல்கின்ற திசையிலே தொழுது இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சொன்னாங்க ஃபர்தான தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துகள் எடுத்து பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி எதை தொழுது இருக்கிறாங்க, ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்தை தொழுது இருக்கிறார்கள். ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்தை தொழுது இருக்கிறார்கள். அதற்கு என்னது ஹதீஸ்கள்ல ஆதாரம் கிடைக்குது. மற்றும் ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். ஒரு முறை அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நான் ஒரு பிரயாணத்துல நான் இருந்தேன் என்று ஒரு சஹாபி சொல்கிறார். அப்ப அவங்க எங்களுக்கு லுஹரோடைய தொழுகை ரெண்டா தொழுவித்தான், தொழுவித்து விட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே மக்களை நோக்கி திரும்பினார்கள். அப்ப அப்படியே அந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சுன்னத்தோட ஆரம்பிக்கிறாங்க. சுன்னத்தொழுது ஆரம்பித்த உடனே அவங்க கேட்கறாங்க, என்ன செய்யறாங்க இவங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க சுன்னத் தொழுகிறார்கள், சுன்னத்து லோகருக்கு பிறகு சுன்னத் தொழுறாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க சொல்றாங்க, அதான் நான் சுன்னத் தொழக்கூடியவனாக இருந்தால் நான் ஃபர்தை முழுமையாக தொழுதிருப்பேன், நான் ஃபர்தை இரண்டாவது சுருக்கி தொழுதிருக்கிறேன், நான் பரவல் என்ன செய்திருப்பேன், முழுமையாக தொழுதிருப்பேனே என்று சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, எனது சகோதரன் மகன் என்று சொல்லி சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய ரசூலோடு பயணத்திலே இருந்திருக்கிறேன், அவங்க என்ன செய்யவில்லை, இரண்டு ரகாத்தை விட அவங்க அதிகப்படுத்தவில்லை, மரணிக்கும் வரை சொல்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, இதுதான் நபி வழி, இதுதான் நபி வழி. அப்ப எனவே பரவலான தொழுகைகளுக்கு முன்பின் சுன்னத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, ஃபஜ்ருக்கு முன் சுன்னத் தொழுதிருக்கிறாங்க. அதே போன்று வித்ரு என்ன செய்ய, வித்ரம் வந்து தொழுதிருக்கிறாங்க, துஹா தொழுதிருக்கிறாங்க. இப்படியான தொழுகைகளுக்கு என்ன செய்து ஆதாரம் கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, சேர்த்து தொழுவதை பொறுத்தவரையில தொழுகையை வந்து சேர்த்து தொழுவதனுடைய சட்டம், இந்த சட்டத்தை பொறுத்தவரையில இதில் வரக்கூடிய அந்த கருத்துக்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தொழுகையை வந்து சேர்த்து தொழுதாங்க என்று வரக்கூடிய ஒரு செய்தி, இந்த செய்தி அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். அதாவது ரசூலுல்லாஹி லுஹரையும் அசரையும் மகரிபையும் இஷாவையும் மதீனாவிலே சேர்த்து தொழுவார்கள், பயம் இல்லை, மழை இல்லை, இப்படி பயமோ அச்சமோ மழையோ இல்லாத நேரங்களில் தொழுவாங்க என்று ஒரு முஸ்லிம்ல வர செய்தி. அப்ப இந்த செய்தியில மற்றொரு விளக்கம் உங்களுக்கு கிடைக்குது என்ன, அதாவது ரசூலுல்லாஹி பயம் அச்சமான சூழல் மழையின் போது சேர்த்து தொழுதிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும், விளங்குதா இல்லையா? மழை அச்சமான சூழல் இல்லாத சந்தர்ப்பங்களிலே ரசூலுல்லாஹி சேர்த்து தொழுதிருக்கிறாங்க என்று சொல்வதன் மூலம் எது தெரியுது, பயம் அதே போன்ற அச்சமான சூழல் மழை போன்ற காரணங்களுக்காக ரசூலுல்லாஹி செய்திருக்கிறாங்க, சேர்த்து தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே அப்ப இந்த செய்தியில கேட்கப்படுது, அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, ஏன் இப்படி ரசூலுல்லாஹி தொழுதாங்கன்னா, தனது உம்மத்துக்கு என்ன செய்ய அவங்க அந்த சிரமத்தை விரும்பாத காரணத்தால், தனது உம்மத் சிரமப்படக்கூடாது என்பதற்கு பதில் சொன்னாங்கிற செய்தியும் முஸ்லீம்ல பதிவாக இருக்கிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி ஒரு தேவைக்கு சேர்த்தல் என்று வருகின்ற போது, இப்ப பிரயாணத்தில் ஒரு சிரமத்தை கருதும் போது, சிரமம் இருக்கின்ற போது, அவர் பிரயாணத்தில் இருக்கும் போது தாராளமாக என்ன செய்யலாம், அவருக்கு லுஹரையும் அசரையும் மகரிபிஷா இப்படி சேர்த்து தொழுவது, முற்படுத்தி பிற்படுத்தி தொழுவது என்பதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதேன், அவருக்கு சிரமம் இருக்கிறது, அவருக்கு சிரமம் இருக்கிறது என்ற அடிப்படையில். அதே போல நீங்க என்ன செய்யறீங்க, இப்ப நீங்க பிரயாணத்தில் இருக்கிறீங்க, மகரிபுடைய நேரம் வருது, மகரிபுடைய நேரம் வருது, நீங்க பிரயாணத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு உறுதியா தெரியும் இஷாவுக்கு நீங்க ஊருக்கு வந்து சேருவீங்கன்னு தெரியும், இஷாவுக்கு நீங்க ஊருக்கு வந்து சேர்ந்துருவீங்க, அது லோகர் லோகருக்கு நீங்க பிரயாணத்தில் இருக்கிறீங்க, அசருக்கு ஊருக்கு வந்து சேர்ந்தீங்க உறுதியா தெரியுது. இப்படி தெரிந்தா கூட உங்களுக்கு லோகரோட அசரை சேர்க்கலாம், மகரிபோடு இஷாவை சேர்க்கலாம். ஏன், நீங்க பிரயாணத்தில் இருந்துட்டாலே உங்களுக்கு அந்த தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டது, இஷாவும் உங்களுக்கு சொல்லலாம், அதுக்குரிய அனுமதி வந்து விட்டது என்பதை நாம் புரிந்து, இந்த சட்டமும் இந்த சட்டத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இன்றைய பாடத்தினூடாக இப்படியான சில சட்டதிட்டங்கள், குறிப்பாக பிரயாண தொழுகையோடு சம்பந்தப்பட்ட பல சட்டதிட்டங்களை நாம் விளங்கிக் கொண்டோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.